ஸ்ரீசைலேசுதயா பாத்திரம் தீபக்த்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரபணம் வந்தே ரம்யசா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோனித்யமச்சுதவதாம் புஜக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயுபதயஸ்தனயாவிபூதிஸ்ஸர்வம் நதேவ நியமேன மதன்வயான் ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரியுஹலம் பிரணமாமி மூர்த்னா பூதம்சரஸ்ய மகதாக்வயபட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாஹான் பத்தாங்கிரேணு பரகால இதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குசமுனின் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. சுவாமி வேதாந்தாச்சாரன்னும் வேதாந்த தேசிகனென்னும் அடியோர்களாலே கொண்டாடப்படக்கூடிய ஆச்சாரிய சார்வபௌமர் புரட்டாசி மாதத்தே திருவோண நட்சத்திரமாகிற நன்னாளிலே தான் திருவதாரம் செய்தார். சுவாமி 100க்கும் மேற்பட்ட கிரந்தங்களை சாதித்து பின்னவர்களுக்காக அடியவர்களுக்காக பல உபகாரங்களை தான் செய்துள்ளார். ஸ்தோத்திர பிரபந்தங்கள், ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கான வியாக்கியானங்கள், எம்பெருமானார் சாதித்த கீதா பாஷ்யத்துக்கான தாத்பரிய சந்திரிகை என்ன, தமிழிலே இருக்கக்கூடிய பாசுரங்கள் என்ன, சுவாமியின் கிரந்த சைலி அதி அற்புதமானது. பல படிகளாக சுவாமிய கவிதார்த்திக சிம்மம், கவிதார்த்திக கேசரி என்ன, கவிதா சாமர்த்தியம் படைத்தவர்கள் மத்தியிலே சுவாமியை போன்றவர்கள் கிடையாது, சுவாமி ஒரு தனித்து விளங்கக்கூடியவர் என்று கொண்டாடும்படியாக சுவாமியினுடைய கிரந்த விசேஷங்கள் கிரந்தங்கள் அமைகிறது. அவருடைய அவதார உற்சவத்தை ஒட்டி அவருடைய ஒரு பிரபந்தத்தை அனுபவித்து அவருக்கு ஒரு கிருதஜதாம்சத்தை தெரிவிக்கலாம் என்பது அடியார்களின் அவா. அதில் சுவாமி நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு ஸ்லோக பிரபந்தமாக திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்ன ஸ்லோகங்களை ஒரு ஒரு பாசுரத்துக்கும் ஆழ்வார் என்ன விஷயத்தை சொல்ல போகிறார் என்பதை ஒரு ஒரு வார்த்தையாக கொண்டு நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 10 பத்துக்கள் அமைகிறது. ஒரு 10ல் 10 திருவாய்மொழி, ஒரு திருவாய்மொழியில் 11 பாசுரங்கள், கேசவன் தமரில் 13 என்று ஆழ்வார் அனுகிரகித்துள்ளார். அதையே எடுத்துக்கொண்டு அவதாரிகையாக சில ஸ்லோகங்கள் முதல் சதகத்தாலே நம்மாழ்வாரின் ஒரு ஒரு திருவாய்மொழி உயர்வரா தொடங்கி பெருமாள் நீழ்படை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு 10 பாசுரங்களுக்கும் என்ன தாத்பரியாம்சம் என்று ஒரு ஒரு ஸ்லோகங்கள் சாதித்து கடைசியில் இந்த 10க்கு என்ன கருத்து என்பதை ஒரு ஸ்லோகமாக சாதிக்கிறது. அதில் இன்னைக்கு கருத்து 2ம் 10 உடையது. சுவாமி நம்மாழ்வார் வாயுந்துறையுகளும்னு தொடங்குறார். 2ம் 10 தொடங்கி 2ம் 10 10ம் திருமொழி திருவாய்மொழி மூலமாக கிழரோடி இளமைன்னு திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்து 2ம் 10 நிறைவுறுத்துகிறார். அதையே எடுத்து இதிலே ஆழ்வார் சாதிக்கக்கூடிய தாத்பரியாம்சம் என்ன, இதிலே ஒரு ஒரு திருவாய்மொழியிலும் ஆழ்வார் சாதிக்கிற அர்த்த விசேஷம் யாது என்பதை சுவாமி அற்புதமாக ஸ்லோக ரூபேன தெரிவித்துள்ளார். இதில் ஒரு ஒரு ஸ்லோகம், அதாவது திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியை எடுப்போமையானால் நித்ரா விச்சேதகத்வாத் என்று தொடங்கி தீப்தாஸ்டரிய ஸ்வபாவம் ஸ்லோகம் வரைக்கும் ஒரு ஒரு திருவாய்மொழியின் தாத்பரியாம்சம் என்ன என்பதை காட்டிக்கொண்டு வருகிறார். இது ரொம்ப அர்த்த கர்ப்பிதமானது, பெரியவர்களிடத்தை கேட்டு அறிய வேண்டியது. இதிலே இந்த திருவாய்மொழியின் சாரம், இந்த 10ன் சாரம் என்ன அப்படி என்பதை அடுத்த ஸ்லோகத்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இங்கே கீழே சாதித்த, அதாவது 23ல் தொடங்குறார், 23ல் தொடங்கி 33 ஸ்லோகம் வரைக்கும் ஒரு ஒரு திருவாய்மொழிக்கும் என்ன சாரார்த்தம்னு தெரிவிக்கிறார். அப்படி தெரிவித்து கொண்டு வந்து இந்த 10க்கு என்ன சாரார்த்தம், இந்த 10ஆல் என்ன அர்த்தம் தெரிவிக்கப்படுறது அப்படி என்பதை 33வது ஸ்லோகத்தாலேயே தான் தெரிவிக்கிறார். ஆக நம்ம அந்த ஸ்லோகத்தை அனுபவித்தோம்னா இந்த பிரபந்தத்து அதாவது இந்த பத்துக்கு ஆழ்வார் வாயுந்திரேகுள்னு தொடங்குற பத்துக்கு ரெண்டாம் பத்துக்கு என்ன சாரார்த்தம் என்பது நன்னா விளங்குறது. இத்யப்ரூதார்த்ய சக்யாக்ஷண விரஹதயா மானுஷத்வே பரத்வாத் சர்வா ஸ்வாதாத்வ பூம்னா வியசனஹரதயா ஸ்வாப்தி சம்ப்ரீதி மத்வாத் வைமுக்யத்ராச யோகான் நிஜ சுகிருத் அவனான் முக்தி சாரஸ்ய தானாத் கைங்கர்யோத்தேஷ்ய பாவ சுப நிலையதயா சாதி போக்யம் த்விதீயே. ஆக இதில் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, இந்த பத்துக்கு பிரதானமான அர்த்தம் என்ன, சாதி போக்யம் த்விதீயே, எம்பெருமான் மிகவும் போக்யன், எம்பெருமான் அனுபவிப்பதற்கு மிகவும் இனிமையானவன், அவனுடைய போக்யத்வத்தையே பிரதானப்படுத்துகிறார் ஆழ்வார் இரண்டாவது பத்தாலேன்னு தெரிவிக்கிறார். இதில் ஒரு ஒரு திருவாய்மொழிக்கும் என்ன அர்த்தம், வாயுந்துலைகளும் தொடங்கி கிளரோடியமை பரியந்தமாக என்ன அர்த்தம் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஷன விரகதையா ஆழ்வார் ரெண்டாம் பத்து ஒன்னாம் திருவாய்மொழி, எம்பெருமான் ஆழ்வாருக்கு அனுபவத்தை கொடுக்கல, எம்பெருமானுக்கு எம்பெருமான் ஆழ்வாருக்கு எப்போதும் மானசானுபவத்தை கொடுத்து கொண்டே வருகிறான். மானசானுபவத்தை கொடுத்து கொண்டு வரும்போது அதில் ஆழ்வாருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்துக்கு அனுகுணமாகவும் அந்த அனுபவத்தாலே வெளிப்படுகிற ஒரு பிரீத்தி விஷத்தாலோ கருண வசத்தாலோ அதில் எம்பெருமான் சேவை சாதிக்காத போது வருகிற விரகத்தாலோ ஆழ்வார் பாசுரங்களை பாடிக்கொண்டே வருகிறார். அதில் இப்போ எம்பெருமான் அனுபவத்தை கொடுத்தான்னா ரொம்ப சந்தோஷமாக பாடுறோம், பாசுரம் பாடுறார். எம்பெருமான் அனுபவத்தை கொடுக்கல அப்படின்னு ஆழ்வாருக்கு நாயிகா பாவம், ஒரு பெண்ணான பாவனையில் இந்த பத்து பாசுரத்தை பாடுறார். அனுபவம் கொடுக்கல, நல்லா வெளுத்து போயிடுத்து உடம்பெல்லாம் பார்த்தார். பார்த்தோன்னே தனக்கு எம்பெருமான் அனுபவத்தை கொடுக்காதனால அவருடைய உடம்பு பூரா வெளுத்திருக்கு, என்ன செய்வதையோ எம்பெருமான் கொடுக்கலையேன்னு விரக தாபம். அந்த தாபத்தால் தான் இங்கே பார்க்குற வஸ்துக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறார். அதனுடைய ஸ்வபாவத்தை அறியாமல் அதனுடைய ஸ்வபாவத்தை தன் துக்கத்தோடு சேர்த்துக்கிறார். வாயுந்திரைகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருலகும் துஞ்சினும் நீ துஞ்சாயால் பாசுரம் பாடுற, என்ன நீ வந்து நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே, நீ இந்த கொக்கு நாரைய பார்க்குறார், அதுக்கு ஸ்வபாவமான உடைய தேகத்தை அதனுடைய ஸ்வபாவம் என்ன, வெளுத்து போயிருக்கு உடம்பு, அதை பார்த்து தனக்கும் உடம்பு வெளுத்து போயிருக்கு, அதனால் நீ எம்பெருமான் என்ன எம்பெருமான் வஞ்சித்தான், என்ன எம்பெருமான் சேவை சாதிக்கலை, அதனால் எனக்கு உடம்பு வெளுத்து போயிருக்கு, உனக்கு எம்பெருமான் சேவை சாதிக்கலாம் அதனால் அவனை விட்டு பிரிந்து தான் உனக்கும் உடம்பு வெளுத்து போயிருக்கோ, நீயும் அதனால தான் துக்கப்படுறியோ. அடுத்து அன்றல் பறவையை பார்க்குறார், அதை பார்த்து நீயும் அரவணையான் ஆட்பட்ட தந்துளாய் தாமம் காமுத்தாயோ, ஆட்பட்ட எம்ஏ போல் என்னை போல நீயும் கஷ்டப்படுறியா, சேராதிரங்குதியால் என்ன நீயும் கஷ்டப்படுறியா, உன்னுடைய எம்பெருமானை நீ பிரிஞ்சு கஷ்டப்படுறியே வாடறியே அப்படின்னு பாசுரம் பாடுறார். கடலை பார்க்குறார், யாமுத்த துத்தாயோ வாழி கணக்கடலே என்ன கடலை பார்த்து, ஓ நான் பட்ட கஷ்டத்தை தான் நீயும் படறியோ அப்படின்னு பாசுரம் பாடுற. ஆக ஆழ்வார் நாயக்கியாக பாடக்கூடிய பத்து பாசுரம் இது, அதை தான் இங்கே தெரிவிக்கிறார். இதை இதுக்கான ஸ்லோகத்தில் தெரிவிக்கும் போது நித்ரா ஒரு தூக்கம் இல்லை துஞ்சிலும் நீ துஞ்சாயாள்னு பாடுறாரு, அதனால் தூக்கம் இல்லாமல் ஆழ்வாருக்கு தாப்பம் எம்பெருமானை விட்டு பிரிந்து அடைய முடியலையேன்னு தாப்பம், அதை பார்த்து இங்கே பாசுரமாக பாடுறார் அப்படின்னு இங்கே தெரிவிக்கிறார். இது முதல் பத்து பாசுரத்துக்கான சார். அடுத்து தின்னன்வீடு, இது நாயனார் காட்டியிருக்கார் ஆச்சாரிய கிருதயத்தில், அர்த்த பஞ்சகத்தை திருவாய்மொழியில் காட்டி கொடுக்குறார். எம்பெருமானினுடைய பரத்வ சுரூபம் என்ன, இந்த ஜீவாத்மாவின் சுரூபம் என்ன என்பதையெல்லாம் திருவாய்மொழியில் எந்தெந்த பதிகங்களாலே எந்தெந்த திருவாய்மொழியாலே ஆழ்வார் காட்டுறார்னு ஒரு அற்புதமான ஒரு அட்டவணையை போட்டு கொடுக்குறார் சுவாமி நாயனார். அதில் உயர் தின் அணை ஒன்று இந்த நாளாலே 1ஆம் 10 1ஆம் திருவாய்மொழி, 2ஆம் 10 2ஆம் திருவாய்மொழி, 2ஆம் 10 8ஆம் திருவாய்மொழி, 4ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி, இதாலே எம்பெருமானினுடைய பரத்துவத்தை தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். அதில் திண்ணன் வீடாலே அவதாரே பரத்துவம், அவதார காலத்திலேயும் எம்பெருமான் பராத்பரன். எம்பெருமான் நித்திய விபூதியிலே பரமபதநாதனாக எந்த திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை உடையவனாக இருக்கிறானோ, இந்த பஞ்சபூதங்களாகாத சரீரத்தை கொண்டு பஞ்சபூதங்களாக ஆல் ஆன சரீரம் இல்லாமல் திவ்ய மங்கள திருமேனியோடு எப்படி திகழ்கிறானோ, அதே போல அவனுடைய பரத்துவம் சக்தி விசேஷங்கள் எதுவும் குன்னாத மாதிரி, எதுலேயும் ஒரு குறைவில்லாத மாதிரி தான் அந்த எம்பெருமானுடைய அவதாரம் அமைகிறது என்று காட்டுறார் ஆழ்வார். அதைத்தான் 2ஆம் 10 காட்டுகிறார்னு சுவாமி தேசிகன் இங்கே தெரிவி 2ஆம் 10 2ஆம் திருவாய்மொழியால் சாதிக்கிறார்னு சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். மானுஷே மானுஷத்வே பரத்வாத்து, மனிதனாக பிறக்கும் போதும் கூட அந்த எம்பெருமான் பரத்துவத்தோடையே திகழ்கிறான்னு தெரிவிக்கிறார். ஆழ்வார் எப்படி சொல்றார், தின்னன் வீடு முதல் முழுதுமாய் என்னின் மீதிய நெம்பெருமான் மண்ணும் விண்ணுமெல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே, நம் கண்ணனை காட்டிலும் தெய்வம் கிடையாது, நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே, எம்பெருமான் கண்ணன் எம்பெருமானே தெய்வம், தன் தனிமுதலின் உள்ளே மிகுந்தேவும் வெப்பொருளும் படைக்க தகுங்கோல தாமரை கண்ணனம்மான் மிகும் சோதி மேலறிவார் அவரே என்னெல்லாம் எம்பெருமான் காரணன் காரண ஜகத்காரண பூதன், அவன்தான் எல்லா பொருள்களும் ஒடுங்கி அவனிடத்தேயே லயமடைகிறது, எவரும் யாவையும் எல்லா பொருளும் கவர்வின்னி தன்னுள் ஒடுங்கனின்ன பவர்கொள் ஞான வெள்ளச் சுடர் மூர்த்தி அவரம் மாழியம் பள்ளியாரே என்னெல்லாம் எம்பெருமானுக்கு பரத்வம் இருக்கு, பரத்வம் எம்பெருமான் பராத்பரன் எம்பெருமான், அவதார காலத்திலேயும் பராத்பரன் எம்பெருமான், கண்ணன் எம்பெருமானை தவித்து தெய்வம் இல்லை என்று பாசுரம் பாடுகிறார். அதை தான் இங்கே தெரிவிக்கிறார் மானுஷத்துவே பரத்வாத்து. இது 2ஆம் திருவாய்மொழி திண்ணன் வீடு. அடுத்து ஊனில் வாழ்கிறே எம்பெருமான் ஆழ்வாருக்கு பரிபூர்ணமான பகவத் அனுபவத்தை கொடுக்கிறான். ஊனம் அறவே வந்து உள்கலந்த மாலினிமை, சுவாமி மணவாட மாமணிகள் திருவாய்மொழி முத்தந்தாதியில் காட்டுறார். அதாவது எம்பெருமான் பரிபூர்ணமான அனுபவத்தை ஆழ்வாருக்கு கொடுக்கிறான். அதை பார்த்தார், அதிலே வரக்கூடிய விஞ்சி அனுபவத்தால் இந்த பாசுரத்தை பாடுகிறார் அப்படின்னு தெரிவிக்கிறார். என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார், தானும் யானமெல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம், தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமொத்தே ஊனில் வாழுகிறே நல்லபோ உன்னைப்பத்து வானுலார் பெருமான் மதுசூதன் என்னம்மான், தானும் யானமெல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம், தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமொத்தே. இந்த அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னா, தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமொத்தே, தேன் போலே இனிமையாக இருக்கு, பால் போலே இனிமையாக இருக்கு, நெய் போலே இனிமையாக இருக்கு, கண்ணல் போலே அமுதமாய் இருக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டுமா இல்லை, தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் கலந்தா எந்த போக்கியத்தை கொடுக்குமோ அது போல போக்கியமாக இருக்கு அனுபவம். முன்னல் யாழ்பயில் நூல் நரம்பின் முதிர் சுவையே, பன்னலார் பயிலும் பரனே பவித்திரனே, கண்ணலே அமுதே கார்முகிலே என் கண்ணா, நின்னலால் இலேன் கான் என்ன நீ குறிக்கொள்ளே என்று எம்பெருமானுக்கு எம்பெருமான் இங்கே இந்த லோகத்தில் போக்கிய பதார்த்தங்கள்னு எதெல்லாம் சொல்லலாமோ, ஏன்னா எம்பெருமானுடைய அனுபவமானது இதை காட்டிலும் மேம்பட்டு தான் இருக்க போகுது. அழ்வாருக்கு எம்பெருமான் கொடுத்த அனுபவம் இதை காட்டிலும் மேம்பட்டு தான் இருக்க போகுது. ஆனாலும் ஒரு உதாரணம் காட்ட வேணுமே, ஒரு இலஸ்ட்ரேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக லோகத்தில் எந்த பதார்த்தங்கள்லாம் போக்கிய பதார்த்தங்கள் எதெல்லாம் இனிமை கொடுப்பவை அப்படின்னு சொல்லப்படுறதோ அதை எடுத்து அது போல இருக்குன்றார். அதனால அது போல தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அதை காட்டிலும் மேம்பட்டு இருக்கு. ஆக எல்லா போக்கிய பதார்த்தங்களும் அந்த அனுபவம் எம்பெருமான் தான் கொடுக்குறான் அப்படின்னு காட்டுறேன். அதை தான் சர்வா ஸ்வாதார்த்வ பூம்னா, எல்லா போக்கியங்களும் அந்த எம்பெருமான் இடத்தேயே அமைகிறது, அவனே எல்லா இனிமையான வஸ்துக்களுக்கும் இருப்பிடமாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான் அப்படின்னு தெரிவித்தார். அடுத்து வியசன ஹரதயா, ஆடி ஆடின்னு 10 பாசுரம். இது நாயகியாக நாயகியினுடைய தாய் ஆழ்வார் இப்போ இதில் முதல் திருவாய்மொழிக்கும் ரெண்டாவது திருவாய்மொழிக்கும் என்ன சங்கத்தி, என்ன லிங்கேஜ்? முதல்ல ஒரு அனுபவத்தை பெற்றார் ஆழ்வார், அதிலிருந்து அடுத்த 10 பாசனம் வேற ஒரு அனுபவமாக இருக்குது. எப்படி இதனுடைய தொடர்பு என்னங்கிறது எல்லாம் வியாக்கியானங்களில் பெரியவர்கள் ஆச்சரியமாக காட்டியிருக்காங்க. அது அதில் இங்கே இப்போ இது வந்து அது மாதிரி ஆழ்வாருடைய பாசுர அனுபவம் இருக்கும் இல்லையா? பாசுரம் பாடுற இதில் தானான பாசுரங்கள் இருக்குது, ஆவேஷா பாசுரங்கள் இருக்குது, தான் பெண்ணான பாவனையில் பாடுகிற பாசுரம் இருக்குது. அந்த பெண்ணான பாவனையிலும் கூட பெண் தான் பாடுகிற பாசுரம், தாய் பாடுகிற பாசுரம், தோழி பாடுகிற பாசுரம் என்னெல்லாம் அந்த அனுபவத்துக்கு அனுகுணமாக ஆழ்வார் பாசுரம் பாடுறார். இதில் தான் தாயான பாசுரம், தாயான நிலையில் பாசுரம் பாடுறார். பராங்குச நாயகி, பராங்குச நாயகி எம்பெருமான பிரிந்து வாடுகிறாள். அந்த வாட்டத்தை பார்த்து இவளினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு அந்த தாய் எம்பெருமானிடத்தை பார்த்து பாசுரம் பாடுறா. எப்படி, நீர் என்னென்ன காரியம் பண்ணியிருக்கீர், யாரெல்லாம் ரட்சித்திருக்கீர், அந்த ரக்ஷணம் அவளெல்லாம் ரட்சித்திருக்கிற, நீங்கள் உங்களுடைய அடியார்கள் எல்லாரையும் காப்பாற்றிருக்கீர், அப்போது இவளை ரட்சிக்க வேண்டாமா, இவளை வந்து காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு இருக்கக்கூடிய பாவனையில் பாடக்கூடிய பாசுரம். ஆடி ஆடி அகங்கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காயன்னு வாடி வாடும் இவ்வானுதலே. ஐயோ, நீர் என்னென்ன காரியம் பண்ணியிருக்கீர், விரல் வானன் ஆயிரம் தோல் துணித்தீர், உம்மை காண நீர் இறக்கமிடீரே, இவளை ரட்சிக்க வேண்டாமா, ஆயிரம் தோல் துணித்தீர். பானாசுர வதம், அனிருத்தாழ்வானை ரட்சிப்பதற்காக எம்பெருமான் செய்தான், அவனை ரட்சித்தீர், ஆயிரம் தோளை துணித்தீர், நீர் ஒரு சேவை கொடுத்தா இவ சந்தோஷம் அடைய போறா, இவளை ரட்சிக்க வேண்டாமா என்று தான் பாசுரம் பாடுற. ஆக இதில் இருக்கக்கூடிய பாசுர இந்த பூராவே எம்பெருமான் செய்த ரக்ஷணத்தையே காட்டி காட்டி காட்டி, நீர் எப்படிலாம் ரட்சித்திருக்கீர், அடியார்களை நீர் என்னமா காப்பாத்திருக்கீர், நீர் இந்த குழந்தையை ரட்சிக்க வேண்டாமா, என் பொண்ணை ரட்சிக்க வேண்டாமான்னு பாசுரம் பாடுறா தாய். இலங்கை சத்தவனே என்னும் பின்னும் வளங்கொள் புள்ளுயர்த்தாய் என்னும், ராமாவதாரத்தை செய்த விற்த்தாந்தங்கள் என்ன, கண்ணனாய் இருந்து செய்த விற்த்தாந்தங்கள் என்ன, இதெல்லாம் நினச்சி நினச்சி இவ கலங்கி கொண்டிருக்கா, இவளை ரட்சிக்க வேண்டுமே, கைதொழும் நின் இவளே. ஆக அந்த எம்பெருமான் அடியார்களுக்கு செய்த ரக்ஷணத்தை இதில் காட்டி கொடுக்குறார் ஆழ்வார். வியசன ஹரதயா அப்படின்னு பாடுறார். அடுத்து இந்த பாசுரம், இந்த 10 பாசுரம் பாடிட்டார் உடனே இவள் ரொம்ப வியசனப்பட்டான்னு இப்படி பாடின மாத்திரம் எம்பெருமான் தனது திவ்ய பூஷண திவ்யாயுதங்கள் எல்லாத்தையும் சௌந்தர்ய மேனியோடு வந்து கலக்கிறான். எம்பெருமான் ஆழ்வாருக்கு மானச அனுபவத்தை கொடுக்குறான், வந்து ஆழ்வாரோடு கலந்து பரிமாறினான். அதை பார்த்து ஆழ்வாருடைய துன்பம் தீர்ந்து இன்புற்று பாசுரம் பாடுறார். அடுத்து அந்தாமத்தன்பு செய்தல், இந்த அதை தான் இங்கே தெரிவிக்கிறார். ஸ்வாப்தி சம்பிரீதி மத்வா, அவனை ஆஷ்டித்தவர் வந்தடைந்தால் விசேஷ பிரீத்தி பண்ணுவதாலும், விசேஷ பிரீத்தி, பூரா திவ்யாயுதங்கள் என்ன, திவ்ய பூஷணங்கள் என்ன, சௌந்தரியங்கள் என்ன, எல்லாத்தோடையும் வந்து எம்பெருமான் தான் கலந்து பரிமாறுகிறான். அந்தாம தன்பு செய்து என் ஆவிசேயர் அம்மானுக்கு, அந்தாம வாழ்முடி சங்கு ஆழிநூல் ஆரமுறா, செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் செங்கமலம், செந்தாமரை அடிக்கல் செம்பன் திருவுடம்பே. எப்படி பாடுறார், திருவிடம்பு வான் சுடர், செந்தாமரை கண்கை கமலம், திருவிடமே மார்பம், ஐரணமே கொப்பூல், ஒருவிடமும் எந்த பெருமாள் கைனேயோ, ஒருவிடம் ஒன்னின்னி என்னுள் கலந்தானுக்கே. ஒரு இடம் உடல எம்பெருமான், என்னுடைய ஒரு அவயம் உடல, ஒரு இடம் உடாமல் என்னுள் கலந்தான்னு ஆழ்வார் சந்தோஷப்படுறார். அதை தான் இங்கே தெரிவிக்கிறார். அவனுடைய அடியார்கள் இடத்து விசேஷ பிரீத்தியை பண்ணுவதாலும். அடுத்து இந்த மாதிரி அனுபவித்து கொண்டிருக்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் ஆழ்வாரோடு நன்னா பரிபூர்ணமாக கலந்து விட்டான், நன்னா அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார் ஆழ்வார். அதில் என்ன வார்த்தை தெரிவிக்கிறார், அல்லாவி ஆறாவமுதமாய் அல்லாவியுள் கலந்த. பெருமான் ஆறாவமுதமாய் அனுபவித்து கொண்டிருக்கும் போதே ஆறவே ஆறாத, முடிக்கவே முடியாத, நித்தியோ நித்தியானம், நித்தி ஒவ்வொரு க்ஷணகாலம் அனுபவிக்கும் போதும் அமுதனாக இருந்து இனிமையை கொடுத்து கொண்டே இருக்கிறான், ஆறாத அமுதன் எம்பெருமான்னு தெரிவித்தார். அவர் அல்லாவியுள் கலந்த, நீர் என்ன பண்ணியிருக்கீர், ரொம்ப நீச்சமானவன்னா என்னோட கலந்துட்டீர் அப்படின்னு அந்த பாசுரத்தில் தெரிவித்தார். இது 2-ஆம் 5-ஆம் திருவாய் மொழியில் வரக்கூடிய பாசுரம். இதில் பார்த்தோன்னே எம்பெருமானுக்கு ஒரு சம்சயம் என்னென்னா, ஓஹோ ஆழ்வார் தன்னை பற்றி ரொம்ப தாழ்ந்தவர்னு நினச்சிக்கிறார். தன்னை தாழ்ந்தவர்னு நினச்சதால ஒருவேளை ஆழ்வார் ஐயோ நாம் ரொம்ப நீச்சன் அப்படின்னு எம்பெருமானோடு கலந்து பரிமாறுவதை நிறுத்தி விடுவாரோ எப்படின்னு எம்பெருமானுக்கு இப்போது ஒரு சங்கை, ஒரு பயம். வைமுக்கிய திராச யோகான், அதாவது திராசம்னா பயம். எங்கள் ஆழ்வார் நைச்சான சந்தானத்தை இட்டு விமுக்கராய், நான் அவன் எவ்வளோ பெரியவன் எம்பெருமான், நாம் போய் அவனம்மோடு கலந்து பரிமாறுகிறான், நம்ம எவ்வளோ நீச்சமானவன்னு ஆழ்வார் நினச்சிடுவாரோன்னு எம்பெருமானுக்கு ஒரு சங்கை. அந்த சங்கையை அறிந்தவாறே ஆழ்வார், எம்பெருமானுக்கு இந்த மாதிரி ஒரு சம்சயம் இருக்குது, ஒரு பயம் இருக்குதுன்னு அறிந்தவாறே ஆழ்வார் தான் எம்பெருமானுக்கு சமாதானம் சொல்கிறார். அதாவது, இல்லை இல்லை, நான் உன்னை விட்டு போவேனா, எப்பயும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஆழ்வார் அச்சங்கையை போக்குதல், இந்த சங்கையை நான் இனிமேல் நீ இனிமேல் பிரிய மாட்டேன்னு ஆழ்வார் திடீகரம் பண்ணுறார். எங்கள் வைகுந்தாமணி வண்ணனேன்னு 2:10 திருவாய் மொழியாலே, வைகுந்தாமணி வண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மண்ணி வைகும் வைகள் தோறும் அமுதாயவானேரே, செய்குந்தா வரும் தீமையின் அடியாருக்கு தீர்த்து அசுரருக்கு தீமகள் செய்குந்தா, உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே, உன்னை நான் அடிபணிந்து விட்டேன், உன்னை பிடிச்சிட்டேன், உன்னை எங்கேருந்து விட போகிறேன் அப்படின்னு எம்பெருமானுக்கு தைரியம் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாசுரம் இது. வள்ளலே மதுசூதனா என் மரதகமலையே, உன்னை நினைத்து எழுகல் தந்த என் தாய், உன்னை எங்கனம் விடுகேன், எம்பெருமானை விட்டு நான் எப்படி பிரிந்திருப்பேன், உன்னை எப்படி பிரிந்திருப்பேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அடுத்து, எம்பெருமானினுடைய அடியார்கள் அவர்களுக்கு எம்பெருமான் அவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாரையும் எம்பெருமான் ரட்சிக்கிறான். நிஜ சுஹ்ருத் அவநாத், உன்னுடைய எம்பெருமானினுடைய அடியார்கள் அவர்கள் என்னுடைய சுஹ்ருத்துக்கள், அவர்களைச் சேர்ந்தவர்கள், அவர்களுடைய சம்பந்திகள், சம்பந்தி அடைவிலும் எம்பெருமான் அவநாத்து ரட்சிக்கிறான் அப்படின்னு இதில் காட்டுறார். கேசவன் தமர் கீழ் மேல் எமரேல் எழுபிறப்பும், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, கேசவன் எம்பெருமான் எப்படி ரட்சிக்கிறான், கீழ் மேல் எமரேல் எழுபிறப்பும். ஆழ்வாரினுடைய எல்லா ஆழ்வாருக்கு முன்னாடி அம்பெருமானின் அடியார்களுக்கு முன்பிறந்தவர்கள், அந்த தலைமுறை 7 தலைமுறை முன்னாடி 7 தலைமுறை பின்னாடின்னு அவர்கள் எல்லோரையும் எம்பெருமான் தான் ரட்சிக்கிறான். அவனுடைய அடியார்கள் மீது உள்ள கருணையானது அன்பானது அவர்களோடு நிற்காமல் மேலே இருக்கிறவா அவர்களுடைய சுகுருத்துக்கள் பர்யந்தம் தான் எம்பெருமானினுடைய கருணை பிரசவிக்கிறது, அவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதை அடுத்து சந்தோஷத்தராக பாடுறார் இந்த பாசுரத்தை. மணவாளமணிகள் தான் திருவாயுமொழி காட்டுறார், கேசவனால் எந்தமர்கள் கீழ்மேல் எழுபிறப்பும் தேசடைந்தார், அதாவது தன்னை மட்டும் ரட்சித்தான்னு இல்லாமல் தன் அடியார்களை மட்டும் ரட்சித்தான் இல்லாமல் அவர்கள் சுகுர்த்துக்கள் எல்லாரையும் ரட்சிக்கிறான் எம்பெருமான் என்பது இந்த 10 பாசுரத்துக்கு கருத்து. அடுத்து, எம்பெருமான் இப்போ ஆழ்வார் யோசிக்கிறார், தன்னை ரட்சிக்கிறான், தன்னுடைய அடியார்களை தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் ரட்சிக்கிறான், இது ஏன் ஒரு சின்னதாக இவாளை மட்டும் ரட்சிக்கிற மாதிரி இருக்கணும், இது எல்லாருக்கும் ஆனது ஒன்றும் சர்வாதிகாரம் ஒன்றும், எம்பெருமான் எல்லாருக்கும் ஆனவன், அந்த சர்வாதிகாரம் எல்லாருக்குன்னும் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்று உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். அவர்களும் ஆழ்வாரோடு கலந்து ஆழ்வாருடைய அடியாராயிட்டா, ஆழ்வாருடைய சம்பந்திகளாயிட்டா, அவர்களையும் ரட்சிக்க போகிறான். அவர்கள் எல்லோருக்கும் எப்படி ஆழ்வாருடைய சம்பந்திகளுக்கு ஆழ்வாருடைய சுகுர்த்துக்களுக்கு கொடுத்தானோ அதுபோல் கொடுக்க போகிறான். எம்பெருமானின் மோக்ஷ பிரதத்துவத்தை இங்கே பிரதிபாதிக்கிறார் ஆழ்வார். அனைவதரவணமேல் பூம்பாவையாகம் புணர்வது இருவரவர் முதலும் தானே, இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் புனைவன் பிறவிக்கடல் நீந்து பார்க்கே, இந்த பிறவிக்கடலை நீந்துபவர்களுக்கு நீந்தணும்னு ஆசைப்படுறவர்களுக்கு எம்பெருமானே புனைவன், அவன்தான் ஒரு படகோட்டி போல இந்த பிறவிக்கடலை நீந்துவதற்கு தான் உபாயமாக திகழ்கிறான். எம்பெருமானுடைய மோக்ஷ பிரதத்துவத்தை இங்கே காட்டுகிறார் ஆழ்வார். அதில் தான் தெரிவிக்கிறார், நலமந்தமில்லதோர் நாடு புகுவீர், நன்மை அதற்கு ஒரு எல்லை. இப்போது பூமியில் இந்த லீலா விபூதியில் நாம் அனுபவிக்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆதி அந்தம் இருக்குது, இப்போ தொடங்கிட்டு இப்போ முடிஞ்சுது, அளவுபட்டும் இருக்குது, அதாவது காலத்தாலே அளவுபட்டு இருக்கு, அதனுடைய அனுபவத்தினுடைய சுவாரஸ்யத்தில் அளவுபட்டிருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு ஆதி அந்தம் இல்லாமல் ரொம்ப பரிபூர்ணமாக அதனுடைய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய காலத்திலையும் சரி, அந்த அனுபவத்தால் பெறக்கூடிய ஒரு தன்மையிலும் சரி, ஒரு குறைவே இல்லாமல் இருக்கக்கூடியதான பரமபதம். இதில் என்னென்னா, ஆழ்வார் விண்ணப்பிக்கிறார். இப்போது எம்பெருமான் சித்தமாயிட்டான், ஆழ்வார் மோக்ஷப்ரதத்துவத்தை, எம்பெருமானுடைய மோக்ஷப்ரதத்துவத்தை தெரிவித்தார். ஆழ்வாருக்கும் ஆழ்வாரினுடைய கோஷ்டியார் எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு எம்பெருமான் சித்தமாயிட்டான். அப்போ ஆழ்வார் தெரிவிக்கிறார், நீ மோக்ஷம் கொடுக்குறேன்னா எப்படி, எதனால் நான் மோக்ஷத்தில் ஒரு ஆசையை வைத்தேன், என்ன மாதிரியாக இருக்கணும்னா, நான் ஆசைப்பட்டேன் நீ மோக்ஷம் கொடுக்கக்கூடாது, உனக்கு ஆசை இருக்குங்கிறதுக்காக எனக்கு நீ மோக்ஷம் கொடுக்கணும். அதாவது எம்பெருமான் ஆழ்வாரிடத்தே கைங்கரியத்தை பெற்றுக்கலாம். ஆழ்வார் இப்போ மோக்ஷத்தில் ஒரு ஆழ்வாருக்கு என்ன ஆர்வம், எதனால் அப்படின்னா, இங்கே கைங்கரியம் தடைப்பட்டிருக்கு, எம்பெருமானுடைய முகமலர்த்திக்காக இருப்பதே இந்த ஜீவனுக்கு சிறந்ததான இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இவனுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம் அது. இவனுக்கு எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருத்தல், அந்த அடிமைப்பட்டிருப்பதாலே எம்பெருமானுக்கு சந்தோஷத்தை விளைவித்தல், இதுதான் இவனுடைய கர்த்தவியாம்சம், இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் இங்கே இருந்து அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி அதனால் எம்பெருமான் முகமலர்த்தி அடைவானாகும், அடைவானே ஆனாலும் அது காலத்தாலும் தேசத்தாலும் எல்லாத்தாலும் தடைப்பட்டிருக்கு, சுருங்கியிருக்கு. எல்லா காலமும் கைங்கரியம் பண்ண முடியல, கைங்கரியம் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு காரியம் வருது, அந்த காரியத்தில் ஈடுபடணும். ஆழ்வாரே எப்பப்பார் அனுபவித்தே கொண்டிருக்கிறார், இது நம்ம நிலைமை வைத்து சொன்னாலும் அவரே கூட எம்பெருமான இடைவிடாது அனுபவித்து கொண்டிருக்கணுங்கிறதுக்காக தான் பரமபதத்தின் மேலேயே ஆசை. அதனால் நீ எனக்கு எம்பெருமானை பார்த்து தெரிவிக்கிறார், நான் மோக்ஷம் கேட்டேன், ஆழ்வார் மோக்ஷம் கேட்குறாருப்பா கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீ என்னிடத்தே கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ ஆழ்வாரிடத்தை கைங்கரியத்தை பெற்றுக்கிறேன், அதனால் எனக்கு ஆனந்தம் இருக்குது அப்படின்னு நீ என்னை கை கொள்ள வேண்டும், அப்படி நீ என்ன பெற்றுக்கணும், அந்த மோக்ஷந்தான் எனக்கு வேணும்னு எம்மா வீட்டில் அதை திருடீகரணம் பண்ணுறார். பாரதந்திரியம் எம்பெருமானுக்கு இடைவிடாது அவனுடைய மகமலர்த்திக்காக செய்யும் கைங்கரியமே பிரதானம், அதை எம்பெருமான் நமக்கு கொடுக்கும் பட்சத்தில், அவன் ஆனந்தத்துக்காக எனக்கு கொடுக்குற பட்சத்தில், அவனுக்கு கைங்கரியம் செய்து அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்வபாவத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் எம்பெருமான் என்பதுதான் பிரார்த்தனைன்னு எம்மா வீட்டில் திருடீகரிக்கிறார். அதைத்தான் சுவாமி தேசிகன் இங்கே தெரிவிக்கிறார், கைங்கரிய உத்தேசிய பாவாத், கைங்கரியமே உத்தேசியம். ஆழ்வார் எப்படி தெரிவிக்கிறார், எம்மா வீட்டு திறமும் செப்பம், எம்மா எதை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கக்கூடியதான வீடு, பெருவீடு அது, அதையும் நான் கேட்கவில்லை, எனக்கு என்ன வேணும், நின் செம்மா பாதப்பற்பு தலை சேர்த்து ஒல்லை, உன்னுடைய நன்னா சிவந்து இருக்கக்கூடிய திருவடி தாமர்கள் திருவடி அதிலே என் தலையை வைத்து இருக்க வேண்டும், அதுதான் அம்மா அடியேன் வேண்டுவது இதே, இதைத்தான் நான் பிரார்த்திக்கிறேன், இதை தவித்து வேறு எதுவும் கிடையாது, கைங்கரியமே உத்தேசம், திருவடியிலே செய்யும் கைங்கரியமே உத்தேசம். அதுவும் எப்படி, எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்ன, என் மனக்கே வந்து இடைவீடு நீ மன்னி, தனக்கேயாக இணை கொள்ளும் இதே, எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே, தனக்கேயாக இணை கொள்ளும் இதே, தனக்கு தனக்கே தனக்கேயாக, எம்பெருமானுக்கு எம்பெருமானினுடைய ஆனந்தத்துக்காக, எம்பெருமானுக்காக, எம்பெருமானுக்காகவும் மற்ற பேருக்காகவும் இல்லை, எம்பெருமானுக்காக மட்டும் தனக்கேயாக, எம்பெருமானுக்கும் ஆழ்வாருடைய ஆனந்தத்துக்காகவும் இல்லை, எம்பெருமானினுடைய ஆனந்தத்துக்காக மட்டுமே. சரி, எம்பெருமானுடைய ஆனந்தமும் இருக்குது, ஆழ்வாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கா, இல்லை, எம்பெருமானுக்கு மட்டுமே தனக்கேயாக இணை கொள்ளும் இதே, எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே, இந்த மாதிரி பயன்தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். கைங்கரியோத்தேசிய பாவாத், கைங்கரியமே உத்தேசியம். சுப நிலையதையா, அந்த எம்பெருமான் கீழே அவனை பற்றி கொண்டாடிக்கொண்டே வருகிறார். அவனுடைய ரக்ஷணத்துவம் என்ன, அவன் அடியார்களிடத்தே அவன் காட்டுகிற பரிவு என்ன, அவன் அடியார்களினுடைய அடியார்களிடத்தையும் அவன் காட்டுகிற பரிவு என்ன, அந்த அடியார்களுடைய சம்பந்திகள் அதிகம் காட்டுகிற பரிவு என்ன, அவனுடைய மோட்சப்பிரதத்துவம் என்ன, அந்த எம்பெருமானுக்கு செய்யும் கைங்கரியமே முக்கியம் அப்படிலாம் தெரிவித்து வந்தார். அந்த எம்பெருமான் எவ்வளவு சுலபனாக அர்ச்சாமூர்த்தியாக தான் இருந்து கொண்டிருக்கிறான் என்று தெரிவிக்கிறார். இங்கே கிழரொடி இளமை கெடுவதன் முன்னம் வளரொடி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொருள் சூழ் மாலிருஞ்சோலை அகில் அசார்வது சத்திரே என்ன. அந்த மாலிருஞ்சோலையிலே எம்பெருமான் அடியாருக்காக தான் இருக்கும் அந்த இருப்பை இங்கே ஆழ்வார் பாடுகிறார். ஆக இந்த ரெண்டாம் பத்தில் சுவாமி தேசிகன் காட்டுறது அங்கேந்து ஆழ்வாருடைய அனுபவம் என்னன்னு சுவாமி காட்டுறது என்னென்னா, ஆழ்வார் முதல்ல எம்பெருமானினுடைய பிரிவை ஆற்றாமை பிரிவை கண்டு தரிக்க முடியாமைய காட்டினார். அடுத்து அந்த எம்பெருமான் அவதார காலத்தில் இருக்கக்கூடிய பரத்துவத்தை காட்டினார். அந்த எம்பெருமான் எல்லா போக்கியங்களுக்கும் தான் இருப்பிடமாய் இருக்கிறான் என்பதை காட்டினார். அவன் அடியார்களை ரட்சிக்கும் தன்மையை காட்டி துக்கத்தை போக்குகிறான் என்பதை காட்டி, அதற்கு பிறகு அந்த எம்பெருமான் அவனை ஆசிரித்தார்களுக்கு விசேஷ பிரீத்தியை பண்ணுவதை காட்டி, அந்த எம்பெருமான் ஆழ்வார் நைச்சியானுசந்தானம் செய்து தன்னை விட்டு விலக பார்க்கிறாரோ என்கிற சங்கையை ஆழ்வார் எப்படி போக்கினார் என்பதை காட்டி, அதற்கு அப்புறம் அந்த எம்பெருமானின் மோட்ச பிரதத்துவத்தை காட்டி, அந்த மோட்ச பிரதத்துவத்திலும் எம்பெருமானுக்கு நாம் செய்யும் கைங்கரியமே பிரதானம், அந்த எம்பெருமான் முகமலர்த்திக்காக செய்யும் கைங்கரியமே பிரதானம் என்பதை காட்டி, அந்த எம்பெருமான் சுலபனாக அர்ச்சாமூர்த்தியாய் நமக்காக வந்து சேவை சாதிக்கிறான் என்பதை காட்டி, அந்த எம்பெருமான் பரமபோக்யன் அப்படி என்பதை ஆழ்வார் இந்த பத்தாலே காட்டுகிறார்னு சுவாமி இந்த சதகத்தை இந்த ரெண்டாம் பத்தினுடைய அர்த்த விசேஷத்தை நிறைவுறுத்துகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.